ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மகுருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 2. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ பகவான் உவாச்சம், சந்நாச கர்மயோகஶ்ச நிஸ்ரேயஶ்ச கரௌ உபௌம் தயோ து கர்ம சந்நாசம் கர்மயோகா விசிஷ்யதே. ஸ்ரீ பகவான் உவாச்சம், சந்நாச கர்மயோகஶ்ச நிஸ்ரேயஶ்ச கரௌ உபௌம் தயோ து கர்ம சந்நாசம் கர்மயோகா விசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ருவாசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பதிலளித்தார், செயலை துரத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவ்விரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி துண்டில் செயல்படுவது சிறந்தது ஆகும். ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலீதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலிம் ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷாசூன்யவாதீம் பாஷாததேஷதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 2 இருக்கும். நேற்று பார்த்தோம் பகவானுடைய ஸ்ரீராமருடைய சுருக்கமான திருவிளையாடல்களை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பதம் 1 அர்ஜுனர் வந்து கேள்வியை கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, செயல்களை துறக்க வேண்டும் என்று சொன்னீர், அதுக்கப்புறம் வந்து செயல்களை பக்தியுடன் செய்ய சொன்னீர், இதில் வந்து கிருஷ்ணா இதில் வந்து எது சிறந்தது, பக்தியுடன் செயல்படுதல் சிறந்ததா இல்லை செயலை துரத்தல் சிறந்ததா அப்படின்ட்டு கேள்விகளை கேட்டிருந்தார். அதுக்கு கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, செயலை துரத்தல், பக்தி துண்டில் செயலாற்றுதல் இரண்டுமே வந்து முக்திக்கு வழிவகுக்கும், முக்திக்கு வந்து முக்திக்கு ஏற்றதாகும். இந்த இரண்டு பாதையுமே வந்து முக்தி அடைவதற்கு ஏற்றதாகும். ஆனால் இருந்த பொழுதிலும் வந்து பக்தியுடன் பக்தி துண்டில் செயலாற்றுதல் மிகவும் இது இந்த இரண்டிலையும் வந்து சிறந்தது அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து பதிலளிக்கின்றார். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செயலை துரத்துதல் சன்னியாசி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒத்து போகாது. இப்போ ஒரு பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார் செயல்களை துறக்க வேண்டும், சன்னியாசி ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா பெண்களால் எப்படி சன்னியாசி ஆக முடியுமா? பெண்கள் சாஸ்திரத்தின்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கவே முடியவே முடியாது. அவர்கள் வந்து வந்து குழந்தை பிறந்த உடனே அவர்கள் வந்து வந்து தகப்பனாருடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆகும் வரைக்கும் வந்து தகப்பனாருடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அப்புறம் திருமணம் ஆனப்புறம் கணவருடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, கணவன் இறந்து விட்டாலோ இல்லை வந்து சன்னியாசம் ஏற்றுக்கொண்டாலோ வந்து பையனுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அதுபோல் வந்து பெண்களுக்கு வந்து சன்னியாசம் அப்படிங்கிறத எடுக்க முடியாது, அப்போ பக்தியை பண்ண முடியாதா அப்படிங்க வந்து எப்படி தான் அவர்கள் வந்து முக்தி அடைவது அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்கலாம். அதுக்கு தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறார், பக்தி அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட சிறந்தது. ஏன் அப்படின்னு, பக்தி தொன்றுன்னு செயலாற்றுதல். ஏன் அப்படின்னா, எல்லாராலையும் பக்தி பண்ண முடியுமே, வந்து பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து பக்தி பண்ண முடியும். அதனால தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறார், பக்தி தொண்டில் செயலாற்றுவது செயலை துறப்பதை விட சிறந்தது அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இங்கே ஸ்ரீ பிரபுபாதர் சொல்கிறார், மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வந்து பலவிதமான பாவங்களை செய்திருக்கிறோம். அந்த பாவத்தின் விளைவுகளால் பலவிதமான துன்பங்களை மனிதன் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான். அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்ம உதாரணம் கொடுத்தது போல் அப்ராரப்த பீஜம் கூட்டம் பிராரப்த அப்படின்னு நான்கு விதமாக இருக்கிறத வந்து பார்த்தோம். எப்படி ஒரு நாள் ஒரு நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது விதை முளைப்பதற்கு பல வருடங்கள் ஆகலாம், பல பிறவிகளும் கூட ஆகலாம். நம்ம நினச்சிருப்போம், நான் வாழ்க்கையில் தப்பே பண்ணலையங்க ஆனால் வந்து துன்பப்படுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அது என்றைக்கோ ஒரு நாள் வந்து விதை விதைச்சிருப்போம், ஆனால் இப்போ மரமாக இருக்கும். எப்படி நம்ம முன்னாடி பார்த்தது போல் எப்படி எல்லாம் அரிசி மூட்டை வந்து விதைகள் எல்லாமே மூட்டையில் வந்து கிடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த விதையை எடுத்து என்ன பண்ணுறோம், ஊற வைக்கிறோம் தண்ணியில். அது இரண்டாவது நிலை. ஊற வச்சதுக்கப்புறம் மண்ணில் போடுறோம், அது மூன்றாவது நிலை. மண்ணில் போட்டதுக்கப்புறம் முளைக்குது, அது நான்காவது நிலை. இது மாதிரி என்ன பண்ணுது, மாறி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முளைக்க ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. அதுபோல் நம்ம பண்ணக்கூடிய கர்மங்களும் பார்த்தோம் அப்படின்னா, செயல்களும் பார்த்தோம், தப்பு காரியங்களும் பார்த்தோம் அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சுருப்போம், அது இன்றைக்கி வந்து விதையாக முளைச்சிட்டு நண்பருக்கு வந்து துன்பத்தை கிடைக்கும். அதனால் சில பிரபுபாதர் சொல்கிறார், என்றைக்கு நம்ம வந்து மனிதரோட வாழ்க்கையில் வந்து கேள்விகளை கேட்கல அப்படின்னா, நம்மளோட மனிதனுடைய பிறவிக்கே வந்து முழுமை அடையவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நான் ஏன் துன்பப்படுறேன், இந்த மாதிரி துன்பங்கள்லாம் ஏன் வருது அப்படிங்கிற கேள்விகளை வந்து நம்ம கேட்க வேண்டும். அப்படி கேள்வி கேட்கும்பொழுது தான் நம்மளோட வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை வந்து முழுமை பெறும். இல்லைனா வந்து முழுமை வந்து பெறவே பெறாது. நம்ம சாதாரணமாக எப்படி பக்தன் இல்லாத மனிதர்கள் எல்லாருமே நல்ல மனிதர்கள்னு கூட சொன்னாலும் அவர்கள் பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தினந்தோறும் நம்ம வந்து இந்த பாவங்களை வந்து தவிர்க்கவே முடியவே முடியாது. இந்த பாவங்களை பக்தனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இந்த பாவங்கள் தவிர்க்கவே முடியாது. என்ன பாவம் அப்படின்னா, நம்ம சமைக்கிறோம், தினந்தோறும் சமைச்சு தான் ஆகணும். நம்ம அப்படி சமைக்கும்போது பல உயிரினங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள் நுண்ணுயிர்கள் இருக்கிறது. அது என்ன பண்ணோம், நம்ம சமைக்கும்போது அது போயிட்டு நெருப்பில் பட்டு இறந்து விடும். நம்ம சமைச்சதுனால தான் அந்த நெருப்பு நம்ம உண்டாகணும். அதில் போயிட்டு அந்த பூச்சிகள்லாம் என்ன பண்ணோம், இறந்து செத்து போயிடும். அதுபோல் வந்து நம்ம சமைக்கும் பொழுதே நமக்கு தெரியாமல் பல உயிரினங்கள் இறந்து விடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி எங்கே பாத்திரம் கழுவுறோம், அப்போ கழுவும் பொழுது தட்டு கழுவுறோம், அப்போ கை கழுவுறோம், குளிக்கிறோம், அப்போ என்ன பண்ணோம், நிறைய நுண்ணுயிர்கள்லாம் வந்து தண்ணியில் இருக்குது, அதெல்லாம் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் மாவாட்டுறோம். மாவு இன்றைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மிக்சி கிரைண்டரில் ஆட்டுறாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, கையில் வந்து ஆட்டுவாங்க அம்மிக்கல்லில். அப்படி அம்மிக்கல்லில் ஆட்டும் பொழுது பல உயிரினங்கள் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வீடை கூட்டுறோம். வீடை கூட்டும் பொழுது என்ன பண்ணோம், பல உயிரினங்கள் வந்து இறந்து போயிடும். அதுக்கப்புறம் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம், நமக்கு தெரியாமல் நிறைய எறும்புகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வேணால் அப்போ வந்து பார்த்து பார்த்தா கால வைக்க முடியும், இந்த இடத்துல எறும்பு இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் கால வை, அந்த பக்கம் எறும்பு இருக்கா இல்லையா கால வை. அப்புறம் நடந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கு நாலு நாள் ஆகிடும். அந்த மாதிரி போனோம் அப்படின்னா, அதுபோல் இந்த பாவங்கள் எல்லாமே வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த நம்ம வந்து தெரிந்தாலும் சரி தெரியாட்டாலும் சரி, பக்தனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த தப்புகளை வந்து இந்த பாவங்களை செய்தே ஆக வேண்டும். அதனால தான் வந்து நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா இந்த செயல்களுக்கு விளைவுகள் எல்லாமே வந்து வராது. அப்போ சில பிரபுபாதர் சொல்கிறார், நம்ம பௌதிகமாக என்ன தான் வந்து சுகமடைய முயற்சி செய்தாலும் மிகவும் கடினம், நமக்கு துன்பத்தையே இந்த சரீரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம முன்னாடிலாம் மனுஷன் என்ன பண்ணால், நடந்து போயிட்டு நிம்மதியாக இருந்தான். எங்கே போனாலும் சரி வந்து சைக்கிள் இருக்கும், இல்லைனா நடந்து போவோம். இதுதான் வந்து ரெண்டு முறை இருந்துச்சு. அதாவது வசதி இல்லாதவன் அப்படின்னா சைக்கிள் நடந்து போவான், கொஞ்சம் வசதி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வந்து சைக்கிளில் போவான். முன்னாடி காலத்துலாம் சைக்கிளில் போகாது, ஒரு பெரிய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சைக்கிள் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் வீட்டில். அப்படி நிம்மதியாக இருந்தான் எந்த விதம், அப்போ வந்து யாரும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, சைக்கிளும் தூரம் தூக்கி போட்டாச்சு, நடக்கிறதும் தூர போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் போ, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்லாம் போனால் நம்ம வந்து பாத்ரூம் போகிறது கூட காரில் போனாலும் போவாங்களோ என்னமோ தெரியாது. அப்படி இப்போ காரில் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் தூரம் போகணுன்னா கூட, கடைக்கு போகணுன்னா கூட என்ன பண்ணுறாங்க, காரில். அப்படி போகும்பொழுது என்ன ஆகுது, நம்ம வந்து உடல் பயிற்சிங்கிறத சுத்தமாக நின்று போயிடுச்சு. அப்படி நின்று போனது என்ன பண்ணிடுச்சு, உடல் பருமன் ஆகிடுச்சு, நல்லா குண்டாயிட்டாங்க மக்கள்லாம். அதுக்கப்புறம் பலவிதமான நோய்கள்லாம் வருகிறது. இப்போ அந்த பிபி வந்து ஏன்னா உடலில் வந்து உடல் வந்து உழைப்பே கிடையாது. உழைப்பே கிடையாதுனால வந்து வெறும் மூளை மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்குது, வெறும் மனசு மட்டும் என்ன பண்ணுது, அது கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த உடம்புகள்லாம் அப்படியே என்ன பண்ணுது, அப்படியே செத்த போன மாதிரி அப்படியே உட்காந்துருக்குது, அப்படியே கம்ப்யூட்டரே பார்த்துக்கிட்டே வெறும் மூளை மட்டும் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு. அதனால் என்ன பண்ணுது, காரு இந்த இதெல்லாமே உட்காந்துருக்கிறதுனால இப்போ உடல் பருமன் ஆகிடுச்சு. உடல் பருமன் ஆனதும் பல விதமான நோய்கள் வருகிறது. அவள் உடனே போயிட்டு நான் மருத்துவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார், நீ தம்பி நீ வந்து நீ தினந்தோறும் உடல் பயிற்சி செய்ய பண்ணுப்பா, நீ வந்து போயிட்டு நடைப்பயிற்சி பண்ணு அப்படிங்கிறார். ஐயா நாங்கள் முன்னாடி நடைப்பயிற்சி தான் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த காரை உண்டாக்குனீங்க, இப்போ காரில் போயிட்டு திரும்ப எங்களை நடக்க சொல்கிறீங்களே அப்படின்னா திரும்ப புனர் முசிக்க போவேன். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே நிலைமைக்கு இப்போ நம்ம வந்து போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து பீச்சில் போயிட்டு காலையிலையும் சாயங்காலமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை தான் ஏன் நாங்கள் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் என்ன நினைக்கிறோம், பௌதீகமாக வந்து வந்து வளர்ச்சியடைய நம்ம இன்பமாகலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அது வந்து துன்பத்தை தான் விளைவிக்கும் அப்படின்னு வந்து ஸ்ரீ பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வந்து செயல்களை துரத்ததுனால மட்டும் நம்ம வந்து முக்தி அடைய முடியாது. ஏன் அப்படின்னா செயல்கள்லாம் துறந்துட்டோம், இப்போது துறந்துட்டோம், வீட்டெல்லாம் விட்டுட்டோம், சம்சாரத்தையும் விட்டுட்டோம், வேலைகளையும் விட்டுட்டோம், எல்லாத்தையும் திறந்துட்டோம்ப்பா. அந்த மலைப்பகுதிக்கு போயிட்டான், மலைப்பகுதிக்கு போயிட்டு என்ன பண்ணுவப்பா, நீ எதனா ஒரு வேலைகள் செஞ்சால் தான் பக்தி தொண்டு அப்படிங்கிறது எதனா செஞ்சால் தானே நம்ம வந்து முக்தி அடைய முடியும், அப்படியே சும்மா உட்காந்துருந்தா எப்படி முடியுமா அப்படிங்கிறது சில பிரபுபாதன் சொல்கிறார். அதனால் வந்து இந்த துரத்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம பக்தி தொண்டு செய்யலை அப்படின்னா வந்து முக்தி அடைய முடியாது. ஏன் அப்படின்னா மனிதன் எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி ஒரு வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மளால் வந்து இந்த மனசு வந்து சும்மா இருக்காது, இங்கேயும் இங்கேயும் அலைப்பாய்ஞ்சிட்டே இந்த இருக்கும். சஞ்சலம்கி மன கிருஷ்ணா, அர்ஜுனர் சொல்கிறாரு, ஹே கிருஷ்ணா இது வந்து சஞ்சலகி மன கிருஷ்ணா, அந்த மைண்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுதுப்பா, இந்த மனம் வந்து என்ன பண்ணுது அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுபோல் நம்ம செயல்களை திறந்து விட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த வித செயல்களும் செய்யலை அப்படின்னா அந்த மனசு வந்து ஒன்றும் சும்மாவே இருக்காது, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் கேள்வி கேட்குறாரு, நம்ம என்னத்தை துறக்க முடியும், துறக்கணும் அப்படின்னா எதனால் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அதை துறக்க முடியும், எதுவுமே இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னா எல்லாமே படைத்தது எல்லாமே பகவானு. நம்ம வந்து பிறக்கும் பொழுது எதனால் தூக்கிட்டா வந்தோம் தலையில் வரும்போதே, அது இல்லாதமே இறக்கும் பொழுதும் தூக்கிட்டு போகிறோமா, எதுவும் கிடையாது. வந்தோம், வந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த வீடு பங்களா எல்லாம் கிடைச்சிது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பண்ணுறோம் போகும்போது, அதுக்கப்புறம் ஹரிபோல்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டு கிளம்பி போயிடுறோம். அதுபோல் பகவான் படைத்தது எல்லாமே வந்து பகவானது, பகவானுடையது, நம்ம எதை கொண்டு வந்தோம் எதை துறப்பதற்கு வந்து எதுவுமே கிடையாது. ஒரு ஊரில் சில பிரபுபாதர் சொல்லுவார், அமெரிக்க மாநகரத்தில் வந்து ஒரு வேர்ல்டு பேங்க் ஒன்று இருக்குது, அந்த வேர்ல்டு பேங்க் முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணான்னா, அவன் சொன்னானா, இந்த வேர்ல்டு பேங்கை நான் திறந்துட்டேன்ப்பா அப்படின்னானா. எல்லோரும் நினச்சாங்களாம், என்னத்தை அது என்ன உன்னோடதே கிடையாது, நீ எப்படி திறப்பேன், அது வேர்ல்டு பேங்க் உன்னோட பேங்க்காக இருந்தால் சரி உன்னோட வங்கியாக இருந்தால் நீ சொல்லலாம் இந்த பேங்க்கை நான் திறந்துட்டேன் அப்படின்ட்டு, அது உன்னோடதே இல்லை நீ எப்படி திறப்பேன். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பகவானால் படைக்கப்பட்டது, அது எப்படி நம்ம வந்து திறக்க முடியும், திறக்க முடியாது. அதனால தான் சில பிரபுபாதர் சொல்கிறார், துறப்பது அப்படின்றாலே என்ன, அதுக்கு வந்து முழுமையான விளக்கம் என்ன அப்படின்னா உண்மையான துறவி அப்படின்னாலே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம், அது தண்ணி குடிக்கிறது என்ன பண்ணோம், பகவானை அர்ப்பணம் செய்துட்டு அதில் ஒரு துளசியை போட்டு தினந்தோறும் நம்ம பண்ணக்கூடிய செயல்களில் நீங்கள் வந்து என்ன பக்தி என்ன பண்ணாலும் சரி ஒரு சின்ன கிளாஸில் பகவானுக்குன்னு தண்ணியை ஊற்றி அதில் ஒரு துளசியை போட்டு நீங்கள் பகவான்கிட்ட வச்சிட்டிங்கன்னா போகிறோம், நம்மளுடைய நரகத்தில் வந்து எந்த விதமான பித்ருக்கள் வந்து அங்கே தண்ணி இல்லாமல் தாகம் இல்லாமல் தவித்தாலும் நம்ம இங்கே பகவானுக்கு அர்ப்பணம் செய்த மட்டும் அவர்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதுபோல் நம்ம தண்ணி குடிக்கிறோம் எல்லாருமே, அது வந்து பெருசு பெரிய விஷயங்கள் கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த பிரியச்சதின் ததகம் பக்த உபாகிருத்தம் அஷ்ணாமி பிரியத ஆத்மனக. கிருஷ்ணர் சொல்கிறார், யாராவது ஒரு தண்ணி கொடுத்தாலும் நான் வந்து எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் தண்ணியை வந்து பகவானுக்கு வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோம், எல்லாருமே சாப்பிட்றோம், அதை பகவானுக்கு படைச்சிட்டு சாப்பிட்லாம். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்துட்டாலே வந்து அதுவே பெரிய துறவி துரத்தல் அப்படின்னு சில பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு இதில் செயலை துறப்பதா இல்லை செயல் வந்து பக்தி செயல்களை செய்வதா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். அதனால தான் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நீ வந்து செயல்களின் பக்தி செய்வது சிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறார். அதனால தான் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அவன் வந்து வனப்பகுதிக்கெல்லாம் போகலை, அவர் என்ன பகவத்கீதை கேட்டு முடிச்சுட்டு துரத்தல் வந்து நலம் கொடுக்கும் நல்லது அப்படின்னா அவன் வந்து காட்டுக்கு போயிருப்பான். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொன்னார், பக்தியுடன் செயலாற்றுவது சிறந்தது அப்படின்னு சொன்னார். அதனால தான் வந்து அவர் வனப்பகுதிக்கு வந்து அவரை போகவே இல்லை. அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா வந்து பக்தி தொண்டு வந்து மிகவும் உயர்ந்த நிலை அப்படிங்கிறது இருப்பதுனால. அப்படி நம்ம பக்தி தொண்டு செய்தோம் அப்படின்னா பகவான் என்றைக்குமே சொல்கிறார், எவன் ஒருவெல்லாம் வந்து பக்தி செய்கிறானோ அவன் என்றைக்குமே வந்து அழிவதில்லை அப்படின்னு வந்து. சிப்ரம்பவதி தர்மாத்மா சாஸ்வ சாந்தின் நிகழ்ச்சதி கௌந்தேயா பிரதிஜானே ஹினமே பக்த பிரணஷதிம். பக்தன் என்றைக்குமே வந்து அழிவதில்லை அப்படின்னு சொல்கிறார். எப்போ வந்து பக்தி தொண்டில் செயலாற்றமோ அப்போ நம்மளை நம்ம வந்து யாராலையும் அழிக்கவே முடியவே முடியாது. நம்ம சில நேரங்களில் துன்பப்படுவதை போல தெரியலாம், ஆனால் வந்து பகவான் என்றைக்குமே வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார். ஒரு முறை மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா துரியோதனனுக்கு என்றைக்குமே வந்து பஞ்ச பாண்டவர்களை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தான். அப்போ துர்வாச முனி ஒரு நாள் துரியோதனனை பார்க்குறதுக்கு துரியோதனோட அரண்மனைக்கு வந்தார். அப்படியே துர்வாச முனியோட நிலைமை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரை நம்ம வந்து சந்தோஷப்படுத்தினோம் அப்படின்னா அவர் பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுவார். நம்ம என்னெல்லாம் வரம் கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுப்பார். ஆனால் அவருக்கு வந்து மனசில் துக்கம் ஏற்பட்டுருச்சு, அவரை சந்தோஷப்படுத்தலை நம்ம அப்படின்னா உடனே கோபப்பட்டு சபிச்சிருவார். அந்த மாதிரியான ஒரு முனி. அப்படி இருக்கும்பொழுது துரியோதனன் என்ன பண்ணால், அவருக்கு பயங்கர தடபடலாக வந்து கவனித்தான். அந்த துர்வாச முனியோட பல பக்தர்கள் வந்து அவர் கூட வந்து வந்தார்கள். நூற்றுக்கணக்கான பேர் அவர் கூட வந்தார்கள். இருந்தாலும் என்ன பண்ணான் துரியோதனன், எல்லாருக்கும் பயங்கர தடபடலாக வந்து பயங்கர சேவை செய்தான். அப்படி சேவை செய்யும் பொழுது துர்வாச முனிக்கு பயங்கர ஆனந்தம். துரியோதனா உனக்கு என்ன வர வேணும் கேள், நான் கொடுக்குறேன் அப்படின்னா. அப்போ துரியோதனன் நினச்சான், பயங்கர தயாலு மனம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, நீங்கள் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் தான் வந்து சாப்பிட்டீங்க, எனக்கு வந்து பரம திருப்தி, எனக்கு வந்து எந்த விதமான வரமுமே வேணாம், நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம், எனக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுத்தீங்க, அதுபோல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை, நீங்கள் வந்து பாண்டவர்கள் வீட்டுக்கும் வந்து போய் எனக்கு எப்படி ஆனந்தத்தை கொடுத்தீங்களோ அதுபோல் அவர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ சரின்ட்டு துர்வாச முனி என்ன பண்ணுறாரு, சரி இது உன்னோட வரமாக, நீ இப்படி ஆசைப்பட்டால் அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் முனி என்ன பண்ணுறாரு, துர்வாச முனி அவர்களோட வந்திருக்க சீடர்களை எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வனத்துக்கு போகிறாரு. எப்படி அப்படின்னா இவனுக்கு என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாமே வந்து பஞ்ச பாண்டவர்கள் வீட்டில் அவர்களே வந்து வனத்தில் தங்கியிருக்கார்கள். இவ்வளோ பேர் அங்கே போனால் அவர்களால் வந்து சேவை செய்ய முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்படி சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா இவரை துர்வாச முனி கோபம் அடைந்து விடுவார். கோபம் அடைந்து விடுவார் அப்படின்னா அவர்களை சபித்து விடுவார்கள் அப்படிங்கிறத எண்ணம். அப்படி சபிச்சாச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து பரம ஆனந்தம் வந்து அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது அப்படின்னு நினச்சான். அப்போ என்ன பண்ணார் துர்வாச முனியா, துரியோதனன் சொன்னது போல் நேராக வனத்துக்கு போகிறார். அப்படி போனதும் பஞ்ச பாண்டவர்களை பார்க்குறார்கள். அப்படி பஞ்ச பாண்டவர்களை பார்த்த உடனே, நான் வந்து உணவு அருந்துவதற்காக உங்களிடம் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பஞ்ச பாண்டவர்கள் நிறைய உடனே ஓடுகிறார்கள். ஓடிட்டு திரௌபதி இந்த மாதிரி துர்வாச ரிஷி துர்வாச முனி அவர்களோட பல நூற்றுக்கணக்கான பக்த சீடர்களும் எல்லாம் ஒன்றா வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் குளிச்சுட்டு இப்போ வருவார்கள் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார்கள். அப்போ பஞ்சபாண்ட வந்து திரௌபதிக்கு என்ன ஒரு வரம் இருந்துச்சு அப்படின்னா, திரௌபதி சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்தாலும் சரி அவர்களால் வந்து அந்த பாத்திரம் வந்து சாப்பாடு எடுக்க எடுக்க குறையவே குறையாது. அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து திரௌபதிக்கு இருந்துச்சு. ஆனால் என்ன துரதிர்ஷ்டவசமாக, பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு திரௌபதியும் சாப்பிட்டு எல்லாம் கழுவியாச்சு பாத்திரத்தை. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் துரியோதனை வந்து அனுப்பிச்சு விட்டான். அப்போ அவர்கள்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறது, பஞ்ச பாண்டவர்கள்லாம் முழிக்கிறார்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னா, இதற்கு எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணரால் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும், அவர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு விடை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது கிருஷ்ணர் பிரத்யட்சமாக வந்து அங்கே தோன்றுகிறார். அப்படி தோன்றி, என்ன பிரச்சனை பஞ்ச பாண்டவர்களே, ஏன் இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி துர்வாச முனி வந்து சாப்பிட்றதுக்கு வராரு, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாங்களே வனத்தில் இருக்கோம், துரௌபதியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி தான் சேவை பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்பொழுது, நீங்கள் போய்ட்டு எதனா இருக்கா பாருங்க அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். ஏதாவது அந்த பாத்திரத்தில் வந்து இருந்துச்சுன்னா எதனா கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ போய் துரௌபதி பார்க்குறாங்க, துரதிர்ஷ்டவசமாக அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லா பாத்திரமே கழுவி வச்சேன், ஒன்றுமே இல்லை. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இல்லை இல்லை எதனாச்சும் கொஞ்சமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரே ஒரு சின்ன ஒட்டிக்கிட்டு ஒரு ஓரத்தில் வந்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணர் கொடுக்கும்பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, பக்தி பக்தர்களிடமிருந்து வரக்கூடியதை சுவையாக வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து அவரோட வயிறு வந்து நிறைஞ்சிடுச்சு. எப்படி அப்படின்னா, எப்போ வந்து நம்ம முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருக்கு வந்து எதையுமே அர்ப்பணிக்கிறோமோ அப்போ எல்லாருக்குமே அர்ப்பணித்ததாக சமம். எப்படி வேரில் வந்து தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அது கிளைகள் செடிகள் எல்லாத்துக்குமே போய் சேர்ந்தோம், அதுபோல் பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடியது எல்லாமே வந்து எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்தி விடும். அதனால் இங்கே பகவான் திருப்தி அடைந்த உடனே அங்கே துர்வாசமுனி என்ன பண்ணுறார், குளிச்சுட்டு மேலே வந்து வரார், பஞ்சபாண்டவர்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்த சீடர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வயிறு கப்புன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் துர்வாசம்புனி நினைக்கிறார், வயிறே கப்புன்னு ஆயிடுச்சு, நம்ம இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் வீட்டில் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஓடுகிறார்கள். அதுபோல் பகவான் மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல தருணங்களில் வந்து பக்தர்களை காத்திருக்கிறார். அது வந்து பஞ்சபாண்டவர்களை மட்டும் அப்படின்னு கிடையாது, சில பிரபுபாதருடைய சரித்திரத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயதான ஒரு மனிதர் 70 வயதில் அமெரிக்கா போயிட்டு 108 கோயில்களை 7-8 வருஷத்தில் கட்டினார் அப்படின்னா இது வந்து பகவானுடைய கருணை இல்லை அப்படின்னா வந்து கட்டுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பலாயிரக்கணக்கான பக்தர்களை சில பிரபுபாதர் வந்து உதவினார். ஏன் அப்படின்னா பக்தி யாரெல்லாம் கொஞ்சம் சொல்பம் அபியாச கொஞ்சமாக நம்ம வந்து முயற்சி செய்தாலும் பகவான் என்றைக்குமே வந்து காப்பாற்றுவார். இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிற போது யாரெல்லாம் வந்து பக்தி துண்டில் செயல்களுடன் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் என்றைக்குமே வந்து பாதுகாப்பார். இந்த பதத்திலிருந்து நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம், செயல்களை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயலாற்றுதல் சிறந்தது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன், ஹரே ராம 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 ஹரே ஹரேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.